تخلق النساء بالصفات الحسنة اللازمة للنكاح ஒரு பெண் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன என்று நம்ம பார்க்கும் போது ஹதீஸ்ல ரொம்ப அழகான விடை நமக்கு அதற்கு கிடைக்கிறது. இப்ப நம்ம சமுதாயத்தை பார்ப்போம், ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு உண்டான தகுதி, திருமணத்திற்கு உண்டான பண்புகள் என்று நம்ம சமுதாயம் என்ன பார்க்கும்? இன்றைக்கு காலத்துல படிச்சு முடிச்சிட்டாங்களா, பேச்சுலர் டிகிரி எடுத்துட்டாங்களா, அல்லது நல்ல சாப்பிட்டு உடல் வாகு உடல் நல்லா தேறிட்டாங்களா, இதை பார்ப்போம். இதுதான் பெரும்பாலும் பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அல்லது அத்தா நல்ல காசு சம்பாதிச்சு கிலோ கணக்கில் தங்க நகை வாங்கி வச்சிட்டாரா, புள்ள பெருல வீடு கட்டி வச்சிட்டாங்களா, அதுக்கப்புறம் தான் பெண்ணுக்கு தகுதியே வராங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல இடமே இல்லை, நடக்கிறதுக்கு கூட இடமே இல்லை. என்னப்பா அப்படின்னு கேட்டா பொம்பளை பிள்ளைக்கு வீடு கொடுத்து ஊருக்குள்ள வீடாக்கிட்டாங்க. கடைசியில ஊரு எது வரைக்கும் வந்துச்சுன்னா கடற்கரை வரைக்கும் வந்துச்சு. சாயந்தரத்தில் அலையடிச்சா கடல் அலைய உள்ளார வந்தது போல அது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கடைசியில ஊரு எக்ஸ்டென்ஷன் ஆகி ஒரு எக்ஸ்டென்ஷன், ரெண்டு எக்ஸ்டென்ஷன், மூணு எக்ஸ்டென்ஷன் போய்கிட்டே இருக்குது. என்னங்க பொம்பளை பிள்ளைக்கு வீடு கொடுத்து, நம்ம எல்லாம் ஊர்ல பிறந்ததுதான் நல்லா இருந்திருக்கு, கஷ்டப்பட வேண்டியதுல ஊர் வாங்க முடியும் அப்படின்னா இப்படி எப்படிதான் நடக்குதுன்னே தெரியல. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஏழை குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குடிசை வீடாவது போட்டு, ஒரு ஓட்டு வீடாவது போட்டு, ஒரு ஏதாவது போட்டு ஒரு வீடு கொடுத்தாதான் அந்த ஊர்ல அந்த பெண் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும் சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு நிலை பெரும்பாலான, அதாவது குறிப்பா கொஞ்சம் பண வசதி உடைய, குறிப்பா கடற்கரை உரத்துல உள்ள ஊர்கள்ல இந்த பழக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை ரொம்ப பெருமையா கருதுறாங்க. அல்லாஹ் இடத்திலயும் ரசூல் இடத்திலயும் எவ்வளவு கேவலமான குணங்கிறது நாளைக்கு வறுமையில போனதான் தெரியும். நான் சொல்றேன், அப்படி நீங்க வீடு கட்டி கிலோ கணக்கில் தங்கத்தை கொடுத்து, காரை கொடுத்து, பங்களாவை கொடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு, அதுக்கு கண்டு தெரியாத கைகால் விளங்காத எத்தீமா இருக்கிற ஒரு முடவனுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை கட்டி கொடுப்பது மேலுங்க. ஏன்னா அவர்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு தகுதியானவர். ஏன்னா அவரால் சம்பாதிக்க முடியாது, நீ ஊர் கட்டி கொடுங்க. அவரால் சம்பாதிக்க முடியாது, நீங்க காசு பணம் கொடுங்க. ஆனா நீங்க கொடுக்கறதுதான் யாருக்கு? யாரு தடிமாடுதான் இருந்துகிட்டு ஊர் சொத்துறையும் மனைவியுடைய சொத்துறையும் வாழ்ந்து கொண்டு சுகம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களது செல்வத்தை கொடுப்பது எந்த வகையில நியாயம் அது? அதாவது மனைவியிடத்தில் செல்வத்தை பெற்று வாழக்கூடியவர்களை விட கேவலமான ஒரு ஆண் பெரும் இருக்கிறார். அது எந்த வகையில வாங்கினாலும் சரி, நாங்கெல்லாம் சில பேர் இப்படி வேற சொல்லிக்கிறாங்க, ரொம்ப மாற்றப்படு, நாங்கள் அங்க கேட்டோம், அவங்க அத்தா அம்மாவா விரும்பி கொடுத்தாங்க இந்த காரன்னு சொல்லிட்டு. எப்படி விரும்பி கொடுத்தா நெரிசல் வாங்கிப்பீங்களா, வாங்கி பாக்கெட்டு வச்சுப்பீங்களா? நரிசு விரும்பி கொடுத்தாங்க, வாங்கி பாக்கெட்டு வச்சுப்பீங்களா? ஹராம் அது, ஹராம் என்ன? ஹராம் தான் நரிசு தானே, விரும்பி கொடுத்தா என்ன, விரும்பாம கொடுத்தா என்ன? இப்ப லஞ்சம் ஹராமா இல்லையா? ஹராம். விரும்பி கொடுத்தாலும் ஒரு அதிகாரி வாங்கி பாக்கெட்டு வச்சுக்க முடியுமா? என் கஷ்டம் ஒருத்தர் எனக்கு வேலைக்காரங்க வந்தவர் அவரா விரும்பி கொடுத்தாரு, நான் கேட்கலன்னு சொல்லி அந்த மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய ஒன்று. பணக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிடுறாங்க, கடைசியில ஏழைகள் படக்கூடிய பாடு. ஏழைகள் இப்ப உள்ள ஏழைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு பல இடங்கள்ல போய் நீங்க தாவா செஞ்சு உங்க மக்கள் இது களிமா சொல்லி கொடுக்கறதுக்கு போனீங்கன்னா, அந்த ஆண்கள் அதாவது முஸ்லிம்களோட ஒட்டி உள்ள அந்த முஸ்லிம் அல்லாத ஆண்கள் சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தயாருங்க, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்துடுவோம். ஓப்பனா சொல்றாங்க, ஏன் ஆக பாட்டு இப்ப முஸ்லீமாயி வந்துட்டோம்னா எங்க பிள்ளைய யாரு கட்டுவா? உங்க மாதிரி செலவு பண்ணி எங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு வசதி இல்லையன்னு சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த சமுதாயத்தினுடைய அநியாய காரணம். செல்வம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு அந்த செல்வத்தை தனது மனைவி செய்யும் அடிப்படையிலே செலவு செய்து அல்லாஹ்வின் மார்க்கத்தில் வரவு மீது இருக்கக்கூடிய இந்த செல்வந்தர்கள் கண்டிப்பாக இவர்கள் தான் காரணமானவர்கள். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தி வைத்து விசாரிக்கப்படுவார்கள். அவர் பெண்ணிடத்துல திருமணத்துக்கு தகுதியான சிறப்புன்னு சொல்லி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஹதீஸ் பாருங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அமைக்கக்கூடிய பாடத்தையே பாருங்க. யாரை இவர் மனம் முடிப்பார், பெண்களில் யார் சிறந்தவர்கள்? தன்னுடைய அந்த சந்ததி நிறுத்திக்காக எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இப்படி எல்லாம் பாடத்தில் தலைப்பு போட்டுட்டு சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் பாருங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், خَيْرُ نِسَاءٍ رَكِبْنَ الْإِبِلَ صَالِحُ نِسَاءِ قُرَيْشٍ أَحْذَاهُ عَلَى وَلَدٍ فِي صُغْرِهِ وَأَرْعَاهُ عَلَى زَوْجٍ فِي ذَاتِ يَدِهِ. சொல்றாங்க, ஒட்டகத்தில் பயணம் செய்த பெண்களில் சிறந்தவர்கள் நிசாவு குறைஷின், குறைஷி பெண்கள். ஹதீஸ் கூட உள்ளுக்குள்ளார கொஞ்சம் விளக்கம் இருந்து நம்ம பொதுவா போவோம். அப்ப நபிசுல்லாஹி என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, அதாவது நல்ல கிரகாத்திரமான வாலிபமான சமுதாய பெண்களில் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு சிறந்த பெண்கள் யார் என்றால், படித்த பெண்களா, பட்டம் பெற்ற பெண்களா, பெரிய பதவி பெற்ற பெண்களா, பெரிய வம்சாவளியில வந்த பெண்களா, காசு பணம் நிறைய வச்சிருக்கிற பெண்களா? இல்லை. ரெண்டு விஷயத்தை பாருங்க என்று சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயம் யாருக்கு இருக்குன்னா, குறைஷி பெண்களிடத்தில் இருக்கிறது. அந்த ரெண்டு விஷயம் என்ன? குழந்தைகளின் மீது அவ்வளவு அக்கறை உள்ளவர்கள், பாசம் கொண்டவர்கள். கேட்டோம், நாங்க மட்டும் பாசமா இல்லையான்னு சொல்லிட்டு, நீங்களும் பாசமா இருந்தா அதுக்கு தகுதியான. ஆனா குறைஷி பெண்கள் காட்டக்கூடிய அந்த பாசம் இருக்கு பாருங்க, அதனுடைய கேட்டகிரியே, அதனுடைய வகையே தனி. அதாவது பாசம்னா என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம பெண்களுடைய பாசம் சொல்றேன் உங்களுக்கு, என்ன பாசம் சொன்னா, பசிக்காத நேரத்திலையும் ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டும். அவனுக்கு போதும் போதும்னு சொல்லுவான், துன்னு துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கும். அவனுக்கு தூங்குறவனை எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிட்டுட்டு போதும்னு சொன்னாலும் அவன் பிடிச்சி வாயை பிடிச்சி அவன் சாப்பாடு திணிக்கணும். அவனுக்கு அவன் ஒல்லியா இருக்கானே ஒல்லியா இருக்கானேன்னு சொல்லி அவனை திணிக்கணும். சரி, விளையாடுறானா, உள்ள விளையாடட்டும், உள்ள விளையாடட்டும், அப்படியே விளையாட விட்டுற வேண்டியது. தொழுவாம தூங்குறானா, உள்ள பாவம் படிச்சுட்டு கரைப்பா தூங்குது, தூங்கட்டும். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்களும் பிள்ளைகள் மேல இறக்க காட்டுறாங்க, பாசம் காட்டுறாங்க. ஆனா அந்த பாசம் எப்படிப்பட்ட பாசம்? இப்ப நம்ம சொன்ன மாதிரி பாசம், இது உட்படுற பாசமா, இது கெடுக்கிற பாசம். இது என்ன பாசம்? இது கெடுக்கிற பாசம். இது எதை எதை கெடுக்குது? முதல்ல அறிவு கெடுக்குது. 24 மணி நேரம் உட்காந்து வீடியோ கேம் வச்சு குசு 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 கூட்டம் கூட்டம் விளையாண்டுட்டே இருப்பான். அம்மா கண்ணுள்ள பாவம், புள்ள பாவம். என்ன பாவம் இது? அறிவு மங்கி மழையா குடிச்சவரா போட்டுட்டான். ஒண்ணா அறிவு எதனாலதான் வந்தது பாருங்க, அதிகமா விளையாடு விடுறதுனால. அதனை குறிப்பா இந்த வீடியோ கேமும் விளையாடுறதுனாலையும் கார்ட்டூன் பாக்குறதுனாலையும் முட்டாளா போறதுக்கு முதல் காரணம். ரெண்டாவது, பசி இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு சாப்பாடு வச்சு திணிக்கணும். இத திணிக்க 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 நல்ல ஒன்னா நம்பர் முட்டாளா பாக்கிட்டே இருப்பான். அதனாலதான் ரொம்ப பேர் பாருங்க, இந்த ரொம்ப பண காசு இருக்காங்க பாருங்களேன், அந்த பிள்ளைங்க படிக்கவே படிக்காது, முட்டாளா இருக்கு. நல்ல முட்டை முட்டையா வாங்கிட்டு வருவான் வீடு வரும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா. ஏழை பிள்ளையா, ரொம்ப பசி பட்டினியில இருக்கிற பிள்ளைங்களை பாருங்க, நல்லா படிக்கிறது அறிவாளியா இருக்கு, பிரில்லியண்டா ஷார்ப்பா இருக்கு. ஏன்னா ஷாஃபியுடைய ஒரு கூற்று பாருங்க, வயிறு நிரம்புவது அறிவை போக்கிவிடும். ரசூலா என்னைக்காவது வயிறு ஃபுட்டா சாப்பிட்டுக்கிறாங்களா? தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பேரங்களுக்கு என்னைக்காவது துண்ணு துணு வச்சு திரிச்சிருக்காங்களா? ஒரு பேரு சம்பளம், ரெண்டு பேரு சம்பளம், மூணு பேரு சம்பளம், ஒரு கிளாஸ் பால், அதே படி அரை ரொட்டி கால் ரொட்டி, இதுதான் அவர்கள் கொடுத்த உணவாக இருந்துச்சு. சரி, அப்ப அறிவு போக்கிடுது, உடல் ஆரோக்கியத்தை போக்கிடுது. மார்க்க பற்றை பாழாக்கக்கூடிய பிரியம் யாருடைய பிரியம்? இன்றைய தாய்மார்களுடைய பிரியம். தொழுகையின் விஷயத்துல எச்சரிக்கை செய்யறது கிடையாது, ஹலால் ஹராம் விஷயத்துல எச்சரிக்கை செய்யறது கிடையாது. குறிப்பா இந்த மூன்று, அறிவை கெடுத்துருது, உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துருது, மார்க்கப்பட்ட அழிச்சு ஒழிச்சு. அப்ப இதுதான் இன்றைய காலத்தினுடைய பெண்கள் தங்களது பிள்ளைகளின் விஷயத்துல காட்டக்கூடிய பெரும்பான்மையான பாசம் அக்கறையா இருக்குது. அத்தாக்காரங்க ஏதாவது சண்டை திருத்துறாங்க, ஆமா உங்களுக்கு என்ன பிள்ளைங்க மேல பாசமே இல்லை, எப்ப பார்த்தாலும் கழிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திருத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இவங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னு சொன்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புள்ள மேல பிரியமே இல்லை. ஏன் ருக்மான் எப்போதும் என்ன செய்து கொண்டே இருப்பார், தன் பிள்ளையை கூப்பிட்டு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார், உபதேசம் செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் சொல்றா அதுதான் பாசம் தான். இப்ப இந்த குறைசி பெண்களை பார்த்து பொறுத்தவரை அவங்க என்ன செய்வாங்க சொன்னா, பிள்ளைகளை வீரர்களாக வளர்ப்பார்கள், பிள்ளைகளை வீரர்களாக வளர்ப்பார்கள். அவர்களுக்கு அந்த காலத்தில் பள்ளிக்கூடமா இருந்துச்சு, தாயின் மடியையும் மதரசாவாக ஆக்கி அரபு காலத்தினுடைய அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? அம்மாமார்கள், பெண்கள். அதே போல அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியம், அதனாலதான் பிறந்து 2 வருஷத்துக்கு இன்னொருத்தவர்கள் கொடுத்துருவாங்க, பால் கொடுத்து கொண்டு வாங்க கொடுத்துக்க முடியுமா? இன்றைக்கு நம்ம பெண்கள் ஒரு நாளைக்கு யாராவது தூங்கிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கொலை நடுங்கி போயிடுங்க. அத்தாரி தூயத்துல பாசத்துல பிள்ளை எங்கேயாவது தூங்கிட்டு போயிருப்பாரு, 10 தடவை போன் வந்து நானாப்பா என்ன புள்ள நீயே வச்சுக்கிட்டு கொண்டாந்து கொடுத்து போயிடுவேன். ஏன்னா புள்ளைய தேடுதான், புள்ளைய தேடுதான், சீக்கிரம் கூட்டிடுவாங்க, சீக்கிரம் கூட்டிடுவாங்க. அந்த சகாவி குறைசி பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள்? ஆண் பிள்ளையாக இருந்தால் தந்தையிடத்தில் கொடுத்துருவாங்க, வீரராக வளர்க்கட்டும் வளர்க்கட்டும் சொல்லிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண் குழந்தைய கோழையா வளர்த்து வச்சிருக்காங்க நம்முடைய வீட்டு பெண்கள். சரி, இப்ப நம்ம போவோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு பெண்மணி திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு அவசியமான தன்மை என்ன சொன்னா, குழந்தையின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறையோடு கூடிய பாசம். கணவனுடைய செல்வத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, இந்து தெரியுமா இல்லையா அவங்களுக்கு யாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட மக்கால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எப்படிப்பட்ட பேணிக்கை, எப்படிப்பட்ட பேடுதல் கணவன் விஷயத்துல. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீரமான ஒரு பெரிய முரட்டு வரக்கூடிய பெண்மணி தான். ஆனா கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பெண்மணியா இருந்தாங்க, மூஞ்சலாம் மறைச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட வந்து கேக்குறாங்க. ஆனா கேட்கும்போது மாட்டிக்கிட்டாங்க. எப்படி மாட்டிக்கிட்டாங்க? யார் ரசூலுல்லாஹ், அபூ சுஃபியான் ரொம்ப கஞ்சம், தான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வர்றாங்க. ஆனா பேரை சொல்லிட்டாங்க, யாருடைய பேரை? அபூ சுஃபியானுடைய பேரை சொல்லி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி அபூ சுஃபியான் காசையே கொடுக்க மாட்டேங்காரு, குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்தா தப்பா யார் ரசூலுல்லாஹ். அப்ப எந்த அளவுக்கு கணவனுடைய செல்வத்தின் மீது அக்கறை பாதுகாப்பு தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எடுத்துக்கிட்டீங்களா, நீங்க என்ன செய்வீங்க தெரியாதுங்க. ஒன்று எனக்குள்ளாக, அதுவும் குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு வச்சுக்கோங்க, அதை சொல்லியே பல பேரை நாடோடி ஆக்கியிருக்காங்க நம்ம சீதைவார்கள். நம்ம கணவன்மார்களை குழந்தைக்குள்ள பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு சொன்னா 1 வயசு ஆயிடுச்சோ இல்லையோ, எங்க பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டீங்க, எங்க பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டீங்க, எங்கேயாவது கப்பலுக்கு போற வழிய பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு பல ஆண்கள் நாடோடியா இருக்காங்கன்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு போய் அங்க வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் கத்தர் அங்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் சவுதி அரேபியா அங்க வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் 2 வருஷம் சிங்கப்பூர் அங்க வேலை முடிஞ்சு, அப்புறம் 2 வருஷம் மலேசியா, அப்புறம் 2 வருஷம் எங்கேயாவது இல்லீகலா. அப்ப இவருக்கு பேர் என்ன, நாடோடியா இல்லையா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஒரு மோசமான நிலைக்கு நம்முடைய பெண்கள் சமுதாய ஆண்களை ஆக்கி வச்சிருக்கிறார்கள். எல்லாம் இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் சொன்னா, பெண்களுடைய அந்த திருமணத்திற்குண்டான சிபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 2 குவாலிட்டி என்ன, டிகிரி கிடையாது, அழகு கிடையாது, பெரிய பட்டம் கிடையாது, பெரிய சமுதாய அந்தஸ்தெல்லாம் கிடையாது. ரெண்டு விஷயம், என்ன விஷயம்? அந்த விஷயத்தை உள்ளடக்கியவளாக அவள் இருக்க வேண்டும். ஒன்று என்ன, பிள்ளைகளின் மீது பாசம் அக்கறை, இரண்டாவது கணவனின் செல்வத்தை நிர்வகிக்கக்கூடிய பேணுதலாக, வீர்விரயம் இல்லாமல், அதை திருடாம, அதை பதுக்காம, அவனை அதிகமா கேட்டு அவனை வந்து வற்புறுத்தாம இருக்கக்கூடிய அந்த அக்கறை தன்மை. அடுத்து சொன்னார்கள் 3வது 4வது, இல்மும் அதர்மும். 3வது விஷயம் என்ன, இல்மும் அதர்மும். எனக்கு தெரியும் ஒரு சந்தேகம், இப்ப சில பேர் கேட்பாங்க, புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு சொன்னா பிரயோஜனமா இருக்கும், ஆல்ரெடி நாங்கதான் திருமணமாய் புள்ள குட்டியா இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் கேட்டா, கண்டிப்பா உங்களுக்கு இது பிரயோஜனம். அப்ப இந்த விஷயம் இருக்குது, எப்போதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் என்ன, எப்ப தெரிய வருதோ அப்ப அப்படி மாறிட வேண்டும். நன்மை எப்போது நமக்கு தெரிய வருகிறதோ அப்ப அந்த நன்மைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டா, அப்ப இதுவரைக்கும் அந்த பிழைகளையும் அல்லாஹ் திருத்தி நன்மையாக மாற்றி முடியும். அப்ப அதனால ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நன்மையான விஷயம் தான். அடுத்து பாருங்க, இல்மு அதர்மு ரொம்ப முக்கியம். யாரிடத்துல, ஒரு பெண்ணிடத்துல சொல்றாங்க இல்மு அதப். இப்ப இத சொல்லும் பொழுது எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய எஜமானர், அவர் ஒரு அடிமையை எடுத்து வளர்த்து கொண்டு வருகிறார். வளர்த்து ஆளாக்கி அந்த அடிமை பெண்ணுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து இன்மை கொடுத்தார், ரொம்ப ஹை குவாலிட்டி இன்மை கொடுத்தார். ஒழுக்கத்தை கொடுத்தார், ரொம்ப சிறந்த ஒழுக்கத்தை கொடுத்தார். அப்ப அவருக்கு விருப்பம் ஏற்பட்டுச்சு, அந்த பெண்ணை விடுதலை செய்தார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ உனக்கு மணமகனாக வேற எங்கெங்கேயோ போய் பெண் தேடுவதற்கு நீ வளர்த்து உருவாக்கி இன்பு கற்பித்து அளவு கற்பித்து உரிமையிட்டாய் அல்லவா, இந்த அடிமை பெண் இவள் உனக்கு பொருத்தமான பெண். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய குடும்ப மன வாழ்க்கைக்கு தகுதியானதாக சொல்லக்கூடிய சிறப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, குழந்தைகளின் மீது உள்ள அக்கறை பாசம், கணவனின் செல்வத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த அக்கறை தன்மை, மூன்றாவதாக ஐந்து, நான்காவதாக அதன். அப்ப இதை ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிமான பெண்களும் சரி, திருமண வாழ்க்கையை நாடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் சரி, இதை கண்டிப்பாக அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி உயர்ந்த நல்ல பெண்மணிகளாக நமது சமுதாய பெண்மணிகளை ஆக்கி அருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹி அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.